வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குழந்தைகளை கௌரவிக்கும் வகையிலான வீரமிக்க சிறார் தின நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். 2030 ஆண்டிற்குள் மலேரியாவை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற இலக்கை நிறைவேற்றுவதில் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பில் ஆளும் திமுக அரசு அக்கறை கொண்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோ வி செழியன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். குழந்தைகளை கௌரவிக்கும் வகையிலான வீரமிக்க சிறார் தின நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சுபோஷித் கிராம பஞ்சாயத்து என்ற இயக்கத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் தேசிய சிறார் விருதுகள் பெற்றவர்கள் உள்ளிட்ட சுமார் 1500 குழந்தைகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். இந்நாளையொட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மை கவ், மை பாரத் இணையதளங்கள் மூலம் வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெறவுள்ளன. பள்ளிகள், குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் கதை கூறுதல், எழுதுதல் போன்ற போட்டிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2030 ஆண்டிற்குள் மலேரியாவை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற இலக்கை நிறைவேற்றுவதில் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மலேரியா நோய் ஒழிப்பில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறியுள்ளது. நாடு சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் ஆண்டுதோறும் 7.5 கோடி பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டு 8 லட்சம் பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கடந்த ஆண்டில் மலேரியாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20 லட்சமாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 83ஆகவும் குறைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் நாட்டில் 122 மாவட்டங்களில் மலேரியாவால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் மலேரியா இல்லாத சூழல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் 18.89 மில்லியன் சர்வதேச சுற்றுலாப் பயணிகள் இந்தியா வந்துள்ளதாக மத்திய சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி வருவாய் 231,927 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அது கூறியுள்ளது. அத்துடன் 2,509 மில்லியன் உள்நாட்டு சுற்றுலாப் பயணிகள் மூலமும் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23 மாநிலங்களில் தனித்துவமிக்க சுற்றுலா மையங்களை உலகளாவிய சுற்றுலா மையங்களாக மேம்படுத்தும் நோக்கில் 3,295 கோடி ரூபாய் நிதி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வுப் பணிகளை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நேற்று பார்வையிட்டார். அப்போது பொருட்களின் தன்மை குறித்தும் அதன் பயன்பாடு குறித்தும் அவர் கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விஜய கரிசல் குளத்தில் வைப்பாற்றின் வடகரையில் மேட்டுக்காடு பகுதியில் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்களின் நுண்கார்த்தை அறியும் வகையில் அகழாய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் பாதுகாப்பில் ஆளும் திமுக அரசு அக்கறை கொண்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோ வி செழியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். இச்சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் திரு கோ வி செழியன் குறிப்பிட்டார். இதற்கிடையே இச்சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த வழக்கில் கைதாகியுள்ள நபர் ஏற்கனவே இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் கிடப்பில் போடப்பட்டு சரித்திர பதிவு குற்றவாளி என வகைப்படுத்தப்படாமலும் பகுதி காவல் நிலையத்தில் கண்காணிப்பு பட்டியலில் இல்லாமலும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக திரு அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் உள்ளிட்டோரும் இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்து குற்றவாளிக்கு உரிய தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
இருசக்கர வாகன பந்தயம் நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை பெருநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் புத்தாண்டு தினத்தையொட்டி இருசக்கர பந்தயத்தில் ஈடுபடுவோரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பந்தயத்தில் ஈடுபட்டவர்களின் 33 இருசக்கர வாகனங்கள் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான முறையில் வாகனங்களை இயக்குபவர்கள் குறித்து 900-313-0103 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் என்றும் சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை மாநில அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். காயமடைந்த இருவருக்கு தலா 50,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சென்னையில் நேற்றிரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இருவரிச் செய்திகள். பாலஸ்தீன பகுதியில் பாதுகாப்பை பராமரிக்கும் வகையில் காசாவில் இஸ்ரேல் படையினர் தொடர்ந்து பணியில் ஈடுபடுவார்கள் என்று அந்நாடு கூறியுள்ளது. பாகிஸ்தான் போர் விமானங்கள் வீசிய குண்டுகள் மூலம் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பத்திகா மாகாணத்தில் 46 பேர் கொல்லப்பட்டதாக தாலிபான் அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார். 15வது நிதிக்குழு பரிந்துரையின்படி ராஜஸ்தான் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பிற்கு 614 கோடி ரூபாயையும் ஒடிசா கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பிற்கு 455 கோடி ரூபாயையும் மத்திய அரசு விடுவித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் கடந்த அக்டோபர் மாதத்தில் 750,000 புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரபல மலையாள எழுத்தாளரும் திரைப்பட இயக்குநருமான எம் டி வாசுதேவ நாயர் நேற்று காலமானார். அவருக்கு வயது 91. தில்லியில் காற்றின் தரக்குறியீடு நேற்றிரவு 334 என்ற குறியீட்டுடன் மிகவும் மோசமாக இருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கான கலந்தாய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. விருதுநகரில் தனியார் பள்ளி ஒன்றில் 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் 30 திருப்பாவை பாடல்களை 30 நிமிடம் 30 வினாடிகளில் பாடியும் நடனமாடியும் சாதனை நிகழ்த்தியுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 89 ரன் எடுத்துள்ளது. மெல்போர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பந்துவீச்சாளர் பிரிவில் இந்தியாவின் ஜஸ்பிரீத் பூம்ரா 904 புள்ளிகள் பெற்றுள்ளார். இதன் மூலம் இந்திய பந்துவீச்சாளர்களில் அதிக புள்ளிகளை பெற்றிருந்த அஸ்வினின் சாதனையை சமன் செய்துள்ளார். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது. விசாகப்பட்டினத்தில் இப்போட்டி நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் கொழும்பில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி 12ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய ஜூனியர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 7 தங்கப்பதக்கம் உட்பட மொத்தம் 33 பதக்கங்களை வென்றது. தோஹாவில் நடைபெற்ற இப்போட்டியில் நேற்று மகளிர் 87 கிலோ எடைப்பிரிவில் மாச்சினா தேவி மொத்தம் 225 கிலோ எடை தூக்கி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ப்ரோ கபடி லீக் போட்டியில் எலிமினேட்டர் சுற்று ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதில் உத்தரப்பிரதேசம் ஜெய்ப்பூரையும் பாட்னா மும்பையையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழந்தைகளை கௌரவிக்கும் வகையிலான வீரமிக்க சிறார் தின நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். 2030ஆம் ஆண்டிற்குள் மலேரியாவை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற இலக்கை நிறைவேற்றுவதில் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பில் ஆளும் திமுக அரசு அக்கறை கொண்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோ வி செழியன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.